வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள். கட்சிக்குள் இரு பிளவுகள், அவசர அவசரமாக இன்று கூடுகின்றது தமிழரசு கட்சியின் மத்திய குழு. பெயர்கள் வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு கோரிக்கை. மே தினத்தின் பின்னர் பொதுஜன பெரமுன கட்சிக்குள் பாரிய மாற்றங்கள், இராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. வடமாகாணத்தில் காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தம், வடக்கு ஆளுநர் அறிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித தேவர பெருமவின் இறுதி கிரியைகள் இன்று. மேற்கு ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் நிலவும் வெப்பமான காலநிலையால் 102 பேர் உயிரிழப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெறவுள்ளது. கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இதில் ஆராயப்படவுள்ளது. திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தினால் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் 25 தேதி நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், இரா சாணக்கியன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அவை தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். பெயர்கள் வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று பொதுமக்களை கோரியுள்ளது. 2024 ஆண்டு வாக்காளர் பதிவேட்டில் உங்கள் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயமானதாகும். இதனை இணையம் மூலம் பார்வையிட்டு உறுதிப்படுத்த முடியும் வசதியை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது. மே தினத்தின் பின்னர் பொதுஜன பெரமுன கட்சிக்குள் பாரிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரசியல் கட்சி என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச, ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச, கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் இதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கி வருகின்றனர். பாரிய மாற்றங்களை மேற்கொள்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் விமர்சித்து வருகின்றனர். அது மிகவும் தவறான கருத்தாகும். எமது கட்சி வீழ்ச்சியடையவில்லை. எதிர்வரும் மே தின பேரணியில் நாம் அதனை நிரூபிப்போம். மே தின கூட்டத்தினை தொடர்ந்து அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் கிராம மட்டத்திலிருந்து எமது வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். விரிவான நிதி சீர்திருத்தங்களை அடுத்து வரி வருவாயை அதிகரிப்பதில் அரசாங்கம் வெற்றியடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சுஹான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். இது கடன் மறுசீரமைப்புக்கான முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேர்காணல் ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். 2023 ஆண்டு அரசாங்கத்தின் வருமானம் 8.1%லிருந்து 11% அதிகரித்து உள்ளது. 2024 ஆண்டு அந்த எண்ணிக்கையை 12% அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை இருதரப்பு கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. கடன் வழங்குநர்களுடன் கொள்கை அளவில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சர்மசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித தவர பெருமவின் இறுதி கிரியைகள் இன்று மத்துக்கம கரம்பேதர பகுதியில் இடம்பெறவுள்ளது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பாலித தேவர பெரும கடந்த 16 திகதி பிற்பகல் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார். பிரேத பரிசோதனையை அடுத்து அன்னாரின் உடல் அவரது உறவினர்களிடம் நேற்று முன்தினம் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது உடல் அவர்களது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அரசியல்வாதிகள் நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அன்னாரின் மறைவையொட்டி அவரது பிரதேசத்தின் பல இடங்களில் மரண அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெள்ளை கொடிகளையும் பறக்கவிட்டு பொதுமக்கள் தங்களின் சோகத்தை வெளிப்படுத்திய வண்ணம் காணப்படுகின்றனர். இலங்கை அரசியல் வரலாற்றில் இன மத மொழி பேதம் கடந்து அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக கருதப்பட்ட பாலித தேவர பெருமவின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெறவுள்ளது. மக்கள் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்டதன் அடிப்படையில் கடந்த 2 வருடங்களில் தேவையான கொள்கை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் தொழில்துறையில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்துள்ளது. கடந்த வருட இறுதியில் அந்த மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சுமார் 2 வருடங்களாக மக்கள் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்டனர். இந்த முறைமையை மாற்ற கோரினர். ஒட்டுமொத்த மக்களும் இந்த முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டுமென நினைத்தனர். ஆனால் மக்கள் அங்கு மனமாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் மற்றும் தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவருக்கு எதிராகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் நேற்று கொழும்பு பேராயர் கரத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடினர். கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று முற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் சட்டத்தரணி சுனில் வட்டகல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று எதிர்வரும் 21 திகதியுடன் 5 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 270 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 500 மேற்பட்டவர்கள் இதனால் காயமடைந்தனர். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள் என நாம் இவ்வளவு வருடம் காத்திருந்தோம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. குற்றவாளிகள் அடையாளம் காணப்படவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் 3646 குடும்பங்களைச் சேர்ந்த 11413 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் 2487 குடும்பங்களைச் சேர்ந்த 7461 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் வறட்சியான காலநிலை காரணமாக கேகாலை மாவட்டத்தில் 2813 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 949 பேரும், பதுளை மாவட்டத்தில் 190 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத்தலைவர்களான ஆளுநர் PSM சார்ல்ஸ், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோரின் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்றது. காணி உறுதி பத்திரங்கள் வழங்கல், மீள்குடியேற்றம், புதிய வீட்டு திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது கருத்து தெரிவித்தார். இந்த வருட இறுதிக்குள் மீள்குடியேற்ற நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி வழங்கியுள்ள பணிப்புரைக்கு அமைய மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் குறிப்பிட்டார்.
இந்த 60,000 உரிமங்களையும் மே மாதம் 31 முன்னர் வழங்கி வைக்கும்படி ஜனாதிபதி கடைசியாக இந்த மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது என்னிடம் தெரிவித்திருந்தார். எனவே அந்த பொறுப்பை நான் காணி ஆணையாளரிடமும் திணைக்களத்திடமும் பிரதேச செயலாளர்களின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றும்படி கூறியிருக்கின்றேன். தற்போது பிரதேச செயலகங்களிலே காணி சம்பந்தமான மற்ற வேலைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கும்படியான ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதாவது காணி மாற்றம் அப்படியான வேலைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்து இந்த உரிமம் வழங்குகின்ற செயல்பாடுகளை உடனடியாக முன்னெடுத்து செல்லும்படியாக அறிவுறுத்தியிருக்கின்றோம்.
இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு ஒரே ஒரு அறிக்கை விடுவதன் ஊடாகவே இனப்பிரச்சினை தீர்க்கப்படலாம் என முன்னாள் அரசியல் கைதியும் சமூக செயற்பாட்டாளருமான வீரசிங்கம் சுலக்ஷன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
சுலபமாக தீர்க்கப்பட வேண்டிய இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை திட்டமிட்டு தமிழர் ஒன்றுபடுதலை தடுக்கு நோக்கில் சிங்கள பேரினவாத அரசும் இலங்கை புலனாய்வு பிரிவும் இணைந்து தமிழர்களை பிரித்தாள்கின்றனர். எப்போதும் தமிழக அரசியல் அரங்கில் ஈழத்தமிழர் விவகாரம் கட்டாய பேசுபொருளாக உள்ளது. தற்போது தமிழக தேர்தல் இடம்பெறவிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈழத்தமிழர் விவகாரம் இம்முறை பாரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை. இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தை பூதாகாரமாக்கி அதனை வைத்து இம்முறை தமிழக அரசியல் களத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஓரங்கட்டியுள்ளார்கள். இலங்கை அரசு நிச்சயமாக ஒரே ஒரு அறிக்கை விடுவதன் ஊடாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படலாம். எவ்வாறெனில் மீனவர் விவகாரத்தில் இந்திய எல்லை தாண்டு மீனவர்களை கட்டுப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் இலங்கை சீன நாட்டின் கடற்படையின் உதவியை கோரி கரையோர பாதுகாப்பு ரோந்து நடவடிக்கை மூலம் இறைமையினே இலங்கை அரசானது தனது இறையாண்மையையும் பாதுகாப்பினையும் பேண வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒற்றை அறிக்கை மூலம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைவாகவே உள்ளது.
மேற்கு ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக 102 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதிகளில் வெப்பநிலை 48 பாகை செல்சியஸை கடந்துள்ளதாகவும் அதிக வெப்பத்தினால் வைத்தியசாலைகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவை தேர்தல் எனப்படும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணியளவில் ஆரம்பமாகி மாலை 6 மணி வரை நடைபெறும் என அந்த நாட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைய தினம் முதற்கட்டமாக 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன. முதற்கட்ட வாக்குப்பதிவுகளுக்காக 16.63 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்களுக்காக 187,000 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்காக 68,321 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 8,050 வாக்களிப்பு நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 950 வேட்பாளர்கள் இந்த முறை மக்களவை தேர்தலில் போட்டியிடுகின்றனர்.